الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى اله وصحبه وسلم اما بعد قد قال الله تبارك وتعالى بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الصفا والمروه من شعائر الله ومن حج البيت باعتمر فلا جناح عليه ان يطوف بهما ومن تطوع خيرا فان الله شاكر عليم صدق الله العلي العظيم الله ان الذي يعتليه அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவை பயந்து தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகம் ஊட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, சங்கையான ரமபானை வழி அனுப்பிவிட்டு ஹஜ்ஜுடைய மாதத்தை வரவேற்ற நிலையில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். எந்த நாள் எங்களை விட்டு ரமலான் போனதோ அதே சந்தர்ப்பத்தில் ஹஜ்ஜுடைய மாதம், ஹஜ்ஜுடைய காலம் நுழைந்து விட்டது. இந்த நேரத்தில் இரண்டு விடயங்களை பற்றி நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ரமலானுடைய மாதத்தில் நாங்கள் செய்த அமல்கள், செய்த நற்கர்மங்கள், எங்களுடைய வாழ்க்கையில் இருந்த பேணுதல் பக்குவம் ரமலானுக்கு பிறகு இருக்கிறதா, ரமலானில் இருந்த தஹஜ்ஜத் இன்னும் இருக்கிறதா, ரமலானுடைய குர்ஆன் இன்னும் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா, ரமலானுடைய தான தர்மங்கள் இன்னும் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா, ஹாசிபு அன்புசக் சற்று நேரம் நாங்கள் எங்களை சிந்தித்து பார்ப்போம். ரமலானில் எடுத்த பயிற்சி அது ரமலானுடன் முடிந்து விட்டதா, அது ரமலானுக்கு பிறகும் தொடர்கிறதா? ரமலானுடன் சொல்லக்கூடியதை சலஃபு ஸாலிஹீன் முன்னோர்கள் ஒரு பாசறையாக, ஒரு ட்ரைனிங் சென்டராகத்தான் பார்த்தார். மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு எப்பொழுதுமே தன்னுடைய வாழ்க்கையை ஒரு முறை மறுபரிசீலனை செய்து கொள்ள வேண்டும், அதை மீண்டும் அதற்கு ஒரு பூஸ்ட் கொண்டு கொடுத்து அதை தூக்கி எடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவினால் ஏற்பாடு செய்து தரப்பட்ட ஒன்றுதான் ரமலான். இந்த ரமலானில் எடுத்த பயிற்சி ரமலானுக்கு பிறகு இருக்கிறதா என்பதை ஒரு கணம் சிந்தித்து பார்த்துக் கொள்ளுங்கள். அப்படி இருக்க வேண்டிருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் அது அடுத்த ரமலான் வரைக்கும் தொடர வேண்டும். அப்படி இல்லை என்றால் நாங்கள் தௌபா செய்ய வேண்டும். என்னுடைய ரமலான் என்னுடைய வாழ்க்கையில் லஅல்லக்கும் தத்தகூன் தக்வாவை கொண்டு வரவில்லை, தக்வாவை அதிகரிக்கவில்லை, ஏனைய ரமலான்களை போல இதுவும் ரமலானா இருந்து விட்டது என்பதுதான் அர்த்தம். நாங்கள் தௌபா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம், பாவ மன்னிப்பு தேட கடமைப்பட்டிருக்கின்றோம். குறிப்பாக ஒரு விடயத்தை கவனத்தில் கொள்ளுங்கள், ரமலானுடைய மாதத்தில் பல பாவங்களுக்கு தௌபா செய்தோம், பல வகையான பாவங்களை விட்டு வெளியே வந்து விட்டோம், பல வகையான பாவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தோம். அந்த பாவங்களுக்கு வைத்த முற்றுப்புள்ளி செய்த தௌபா அப்படியே இருக்கிறதா, அல்லது அந்த பாவத்தில் மீண்டும் நாங்கள் நுழைந்து விட்டோமா, அந்த பாவத்துக்குள்ளே நாங்கள் மீண்டும் புகுந்து விட்டோமா என்பதை பற்றியும் பொருட்களம் சிந்திக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். தௌபா என்று சொன்னால் வெறுமனே கண்ணால் கொட்டக்கூடிய கண்ணீர் துளிகள் அல்ல, அழுகையும் அல்ல, துஆவும் அல்ல. தௌபா என்று சொன்னால் எந்த பாவத்தை செய்து கொண்டிருந்தோமோ அந்த பாவத்தை விட்டுவிட்டு முற்று முழுதாக வெளியே வர வேண்டும். இது தவறு, இது ஹராம், இது பாவம் இதில் நான் இதற்கு பிறகு இல்லை என்பதாக சொல்லி வெளியே வரக்கூடிய வாழ்க்கைக்கு பெயர் தௌபா. அந்த தௌபாவில் நான் இருந்து கொண்டிருக்கிறேனா? வட்டிக்கு தௌபா செய்தோம், ரமதானுக்கு பிறகு அதே வட்டியை மீண்டும் தொடர்கிறோம். ஹராமான உறவுகளுக்கு தௌபா செய்தோம், அதே உறவு ரமதானுக்கு பிறகு மீண்டும் இருக்கிறது என்றிருந்தால் என்னுடைய தௌபா தௌபாவல்ல, அது வெறுமனே ஒரு நாடகமாக தான் இருந்திருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அப்படிப்பட்ட தௌபாக்களை விட்டு எங்களை பாதுகாப்பானார். ஹஜ்ஜுடைய மாதத்தில் நுழைந்திருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, தெரியாதே, யாருக்கெல்லாம் இதுவரையில் ஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைக்கவில்லையோ அவர்கள் நீயத்து வைத்துக் கொள்ளுங்கள், ஹஜ்ஜு செய்துவிட்டுத்தான் மௌத்தாக வேண்டும். ஹஜ்ஜுடைய கடமை இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளில் ஒரு மிக முக்கியமான கடமை. நாங்கள் எல்லாரும் படித்திருக்கிறோம் முனியல் இஸ்லாம், இஸ்லாம் ஐந்து தூண்களின் மீது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஐந்தாவது தூண் அல்லாஹ்வுடைய வீட்டை காபத்துல்லாவை ஹஜ் செய்வது. யாருக்கு வசதி இருக்கிறதோ அவர்கள் அந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களை, தெரியாமே இந்த தருணத்தில் சில விடயங்களை கவனத்தில் கொள்வது மிக முக்கியமானது. யாருக்கு வசதி இல்லையோ அவர்களுக்கு ஹஜ் கடமையும் இல்லை. யாருக்கு வசதி இல்லையோ அவர்களுக்கு ஹஜ் கடமையும் இல்லை. அல்லாஹ் அந்த கடமையை அவர்களுக்கு விதியாக்கவும் இல்லை. எப்படி பணம் இல்லாதவனுக்கு ஜகாத் இல்லை, ஒரு மாதவிடாய் வெண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு தொழுகை இல்லை, உடம்பில் ஆரோக்கியமான நிலை இல்லாதவர்களுக்கு நோம்பு இல்லை, அந்த நோம்புக்கு அவர்கள் விதியாக கொடுத்துக் கொள்வார்கள், அந்த நோம்பை அவர் சவா செய்து கொள்வார்கள், அது வேற ஒன்றா ஒரு சட்டமாக இருக்கிறது. எப்படி அன்புக்குரிய சகோதரர்களை, தெரியாமே ஒவ்வொரு அமலுக்கும் ஒவ்வொரு விவாதத்துக்கும் ஒரு நிபந்தனைகள் இருக்கிறதோ, இதே போல ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற போகக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நிபந்தனை என்னவென்று சொன்னால், தேக ஆரோக்கியமும் இருக்க வேண்டும், அதாவது உடல் ஆரோக்கியம் இருக்க வேண்டும், இரண்டாவது பணவசதியும் இருக்க வேண்டும், வெல்த்தும் இருக்க வேண்டும், ஹெல்த்தும் இருக்க வேண்டும். வெல்த்திலையும் ஹெல்த்திலையும் யாரை பலகீனமானவர்களாக இருப்பார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஹஜ்ஜை கடமையாக்கவில்லை. யாருக்கு சக்தி இருக்கிறதோ அவர்களுக்கு தான் ஹஜ்ஜு கடமை என்று சொல்லப்பட்டதனுடைய அர்த்தம் இதுதான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஹஜ்ஜு யாருக்கு கடமையாகியும், பணம் இருக்கிறது, வசதி இருக்கிறது, செல்வம் இருக்கிறது, ஆரோக்கியமான வாழ் இருக்கிறது, அப்படி இருந்தும் யாரெல்லாம் ஹஜ்ஜு செய்யவில்லையோ அவர்களை பற்றி சொன்னார்கள் ஹஜ்ஜு செய்யாத நிலையில் யாரும் மௌத்தாகுவாரோ, ஹஜ்ஜு செய்ய வசதி இருந்தும், ஹஜ்ஜு செய்ய பணம் இருந்தும், ஹஜ்ஜு செய்வதற்குரிய தேக ஆரோக்கியம் இருந்தும் யாரு ஹஜ்ஜு செய்யாமல் மௌத்தாகுவார்களோ பல்யமுத், அவர்கள் மௌத்தாகி கொள்ளட்டும். உங்கள் யூதனாக அல்லது கிறிஸ்தவராக அவர் அபாத்தாகட்டும், அவர் மௌத்தாகட்டும் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக வன்மையாக எச்சரிக்கை செய்திருக்கிறார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த தருணத்தில் ஒரு மிக முக்கியமான விடயத்தை என்னுடைய கவனத்தில் கொண்டு வர விரும்புகிறேன். அல்லாஹ்வுடைய எந்த ஒரு கட்டளையையும் யாரும் தந்த தலையை போட்டு யோசிக்க கூடாது. அல்லாஹ் ஏன் ஹஜ் செய்ய சொன்னான், அல்லாஹ் ஏன் ஹஜ் செய்ய சொன்னான், நிக்காக நடந்து முடிந்து விட்டது, கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ இல்லை, ரெண்டு பேருக்கும் சந்திக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க இல்லை, கணவன் மௌத்தானா மனைவி 4 மாசம் 10 நாள் இதா இருக்க வேண்டும். இப்ப யாருக்கும் கேட்கலும் வாழ்ந்ததுக்கு பிறகு இதா இருக்கிறோம் என்றா அதை எங்களால் எக்ஸப்ட் பண்ண ஏதும், வாழ முந்தி ஏன் இதா இருக்க வேண்டும்? அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பு பெரியார்களே, அல்லாஹுடைய கட்டளைகளை ஒருபோதும் தனக்கு கொடுக்கப்பட்ட மூளையை கொண்டு, தனக்கு கொடுக்கப்பட்ட அறிவை கொண்டு திங்க் பண்ணுவதற்கு, அதை பற்றி யோசிப்பதற்குரிய அதிகாரம் எங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. இது அடிப்படை பேசிக். எங்களுடைய புத்தியை இதில் போட முடியாது. யாரெல்லாம் இந்த இஸ்லாத்தில் தங்கள் புத்தியை கொண்டு வந்து போடுவார்களோ அவன் இஸ்லாத்தை வெளியே அண்ணன் தனக்கு தெரியாமலேயே இஸ்லாத்தை வெளியே வைத்திருவாங்க. ஏன் இதா இருக்க வேண்டும்? ஒன்றும் நடக்க இல்லையே, அவரை எக்ஸெப்ட் பண்ணினாரு, இவர் பண்ணினாரு, அவரை எக்ஸெப்ட் பண்ணினாரு, நான் இந்த பெண்ணை என்னுடைய ஹலால் மனைவியாக ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று மட்டும்தான் சொன்னாரு. அதற்கு பிறகு ஹஸ்பண்ட் மௌத்தாகிவிட்டார், மனைவிக்கு 4 மாசம் 10 நாள் இதா கடமை. இதை யாராலையும் வேண்டாமல புத்தியை போட்டு இது இல்லாம முடியாது. அல்லாஹ் குர்ஆன் இதுக்கு உதாரணம் சொல்லுகிறான். அம்மாவுடைய கட்டளைகளுக்கு முன்னால் நீங்க எப்படி சரண்டராக வேண்டும், அம்மாவுடைய கட்டளைகளுக்கு முன்னால் நீங்க எப்படி அவர் ரெண்டு கையையும் தூக்க வேண்டும். சுபஹானல்லாஹ்,
அதற்கு பெயர் இஸ்லாம். அதற்கு பெயர் இஸ்லாம். நுழைந்து விடுங்கள். உங்களோட புத்திய போட்டியில யோசிக்க கூடாது. இதை பாதிக்கிறதுக்கு ரைட் உங்களுக்கு இல்ல. இது ரிவீல், இது இறக்கி வைக்கப்பட்டது அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து. குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு உதாரணம் சொல்லுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்துல ஒரு கொலை நடந்து விட்டது. ஒரு கொலை நடந்து முடிந்து விட்டது. ஆனா கொலையாளி யாருன்னு தெரியாது. சந்தேகப்படுறாங்க, இவர்களாக இருக்கும், அவர்களாக இருக்கும், இப்படி இருக்கும், அவன் தான், இவர் தான் என்று சொல்லி சந்தேகங்கள் அங்கே எழும்புகிறது. ஒருவரை ஒருவர் சந்தேகப்பட்டுக் கொண்டு, ஒருவரை ஒருவர் அச்சப்பட்டுக் கொண்டு, இது ஒரு புரளியாக ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் சையினா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அணுகி கேட்டார்கள், இதற்கு என்ன தீர்ப்பு என்பதாக. இது குர்ஆன், இது ஹதீஸ் அல்ல. சூரத்துல் பக்கராவுடைய சம்பவம் இது. இப்ப அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், என்ன இதுக்கு தீர்ப்பு, இந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன், இந்த பிரச்சனையை எப்படி முடிக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன தெரியுமா சொன்னான், இன் அல்லாஹ யஅமுருக்கும் அன் தஸ்பஹு பக்ரா. அல்லாஹ் சொல்றான், ஒரு மாட்டை அறுத்து குர்பான் கொடுக்கும்படியா. கொலை செய்யப்பட்டிருக்கிறது, ஒரு கொலையாளியை கண்டுபிடிக்க வேண்டும். யாரு கொலை செய்தார் என்று கண்டுபிடிக்க வேண்டும். அதற்கு அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன, இன் அல்லாஹ யஅமுருக்கும் அன் தஸ்பஹு பக்ரா. ஒரு மாட்டை அறுத்து குர்பான் செய்யும்படியாக, அறுக்கும்படியாக அல்லாஹ் சொல்லுகிறான். அதற்கு பிறகு அந்த மாட்டை அறுத்து அதனுடைய மாமிசத்தை என்ன செய்ய வேண்டும், அதற்கு ஒரு முறை காண்பித்து கொடுக்கப்பட்டது. இப்ப மாட்டு அரு என்று சொல்லி அல்லாஹ்வுடைய கட்டளை இறக்கிய சந்தர்ப்பத்தில் அந்த காலத்தில் வாழ்ந்த இன்டலெக்சுவல்ஸ், அந்த காலத்தில் வாழ்ந்த புத்திஜீவிகள், அந்த காலத்தில் வாழ்ந்த திங்க் டேங்க் எங்களை போல் உள்ளவர்கள் என்ன தெரியுமா கேட்டாங்க, மூசாவை பார்த்து, ஆலு அத்தத்தஹிதுனா ஹுதுவா, என்ன நீங்க எங்களோட பரிகாசம் செய்வீங்களா, என்ன நீங்க ஜோர்க்கா, என்ன நீங்க எங்களை கேலி பண்றீங்களா, ஆலு அத்தத்தஹிதுனா ஹுதுவா, நீங்க எங்களை பரிகாசத்துக்குரிய மக்களாக நீங்க ஆகிட்டீங்களா. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இன்னல்லாஹ யஅமுருக்கும், அல்லாஹ் ஏவுகிறார், அல்லாஹ் சொல்லுகிறார், அன் தஸ்பஹு பக்ரா, ஒரு மாட்டை அறுக்கும்படியாக அல்லாஹ் படிக்கிறார், அல்லாஹ் கட்டளை பிறப்பிக்கிறார் என்று சொன்னதுமே அவங்க கேட்டாங்க, காலு அத்தஹிதுனா ஹுதுவா, என்ன நீங்க பரிகாசம் செய்வீங்களா. இன்னைக்கு நாங்க ஒருத்தர் பேசி அவருடைய பேலன்ஸ் ஷீட் எல்லாம் பார்த்துட்டு நாங்க சொல்றோம், பிரதர் நீங்க வட்டி வாங்கி இருக்கிறீங்க, இந்த எக்கானமி இது நிக்காது, இது நீதிரடி, இது நிலைக்காது, இதை விட்டு விடுங்க சொன்னா அவங்க கேட்கிறாங்க, என்ன ஜோக்கா பண்றீங்க, இது நாங்க தேர்ட் ஜெனரேஷனுக்கு வட்டியில தானே வியாபாரம் பண்றோம், அன்னைக்கு மாட்டுக்கு சொன்னாங்க, இன்னைக்கு வட்டிக்கு சொல்றாங்க. என்ன நீங்க எங்களுடைய பரிகாசம் செய்வீங்களா. சொன்னங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், கால் அஊது பில்லாஹி அன் அகூன மினல் ஜாஹிலீன், உங்களை போன்ற முட்டாள்களாக இருப்பதை விட்டு அல்லாஹ்விடத்தில் தாறுமாறு பெறுகிறேன். அல்லாஹ் சொன்னதை செய்யப்பா, அல்லாஹ் சொன்னதை செய், அதுதான் வெற்றி. கொலை செய்யப்பட்டிருக்கிறார் ஒருவர், கொலையாளியை கண்டுபிடிக்க வேண்டும், அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும், ஒரு மாட்டாரு அதை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்ன சந்தர்ப்பத்தில் அந்த மக்கள் அப்பே முதல் இல்ல, சரி மாட்டு அறுப்போம், பிரச்சனை இல்ல. சொல்லல்லாஹு விளக்கப்படுத்தலாம், இப்ப மாட்டு அறுப்போம், பிரச்சனை இல்ல. ஆனா அது மாடு எப்படிப்பட்ட மாடு, அந்த மாட்டுக்கு பின்னால போய் சேர்ந்து விட்டார்கள். இப்ப எந்த மாட்டை அறுக்க வேண்டும், சுபஹானல்லாஹ், குர்ஆன் இதை பத்தி மிக தெளிவாக பேசுகிறது. சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவையில்லாத கேள்விகளை கேட்டு 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 தனக்கு தானே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கஷ்டப்படுத்திக் கொண்டார்கள். அல்லாஹ் ஒரு மாட்டை அறுக்க சொன்னார், ஒரு மாட்டை ஏதாவது மாட்டை அறுத்திருந்தால் அவர்களுக்கு விமோசனம் கிடைத்திருக்கும், அவர்களுக்கு இந்த விஷயம் லேசா முடிந்திருக்கும். இதே போலத்தான் ஹஜ்ஜுடைய கடமை, புத்தியை பாவிக்க கூடாது. ஏன் ஹஜ் செய்ய வேண்டும், இவ்வளவெல்லாம் ஏழைகளும் குமரி பெண்களும் விதவைகளும் எஜுகேஷன்ல ட்ராப் அவுட்ஸும் இருக்கக்கூடிய நேரத்துல இவ்வளவு பெரிய ஒரு எமௌண்ட்,
இவ்வளவு பெரிய ஒரு பணத்தை நாங்கள் ஏன் ஹஜ்ஜுக்கு செலவழிக்க வேண்டும்? இந்த பணத்தை எல்லாம் சேர்த்து எங்களுடைய ஏழைகளே, ஏழைகளுடைய வாழ்க்கையில் ஒரு எழுச்சியையும் ஒரு வல்வளர்ச்சியையும் ஒரு புரட்சியையும் ஏற்படுத்துவதற்கு இந்த பணம் பயன்படுத்தப்பட்டால் எப்படி இருக்கும் என்று சொல்லி யாரும் அந்த புத்தியை போட்டு யோசிக்க கூடாது. அதனால்தான் அல்லாஹ் சொல்றார், இந்த மாட்டினுடைய உதாரணத்தை சொல்லி சொல்லுகிறார், என்ன நீங்க எங்களை விளையாட்டாக பரிகாசமாக எடுத்துக் கொண்டீர்களா? பூசாலேஸ்லாம் சொன்னாங்க, உங்களை போல மனிதர்களை விட்டு அல்லாஹ்விடத்தில் நான் காரணமாக தேடுகிறேன், பாதுகாப்பு தேடுகிறேன். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுங்கள், ஹஜ்ஜுக்கு ஆயத்தமாக. ஆனால் இன்னும் ஒரு விடயத்தை நாம் கூட்ட விரும்புகிறோம். ஹஜ்ஜுடைய கடமை என்பது வாழ்க்கையில் ஒரு முறைதான் கடமை, ஒரு முறைதான் கடமை. இன்றைக்கு உலகத்துல 30 லட்சம் 3 மில்லியன் மக்கள் ஹஜ்ஜுக்கு வாரங்கிருந்தால் அதுல பெரும்பான்மையானவர்கள் 10வது ஹஜ்ஜி, 15வது ஹஜ்ஜி, 12வது ஹஜ்ஜி, இந்த ஹஜ்ஜுக்கு தான் புறப்படுறாங்க. இது இலங்கையிலையும் அதே கலாச்சாரம் தான், இலங்கையிலையும் அதே கலாச்சாரம் தான். முதல் தடவை ஹஜ்ஜிக்கு போறக்கூடிய பர்சன்டேஜ் விகிதாச்சாரம் ரொம்ப குறைவோம், ரொம்ப குறைவோம். இது ஒரு கலாச்சாரம், நான் ஹஜ்ஜிக்கு போனால்தான் அந்த ஹஜ்ஜு நிறைவேறும் என்ற அளவுக்கு சிலர்கள் ஹஜ்ஜை தனக்கு வருடா வருடம் கடமையாக்கி கொண்டு விட்டார்கள். எப்படியாவது போக வேண்டும், ஆனா அவருடைய குடும்பத்துல, அவருடைய சொந்தங்கள்ல, அவருடைய உடற்பரப்புகள்ல, அவருடைய ஊர்ல செய்ய வேண்டிய வேலைகள் ஏராளம் எவ்வளவோ இருக்கும். அந்த சந்தர்ப்பத்தில் ஹஜ்ஜிக்கு மேல் ஹஜ்ஜு செய்வதை விடவும், ஹஜ்ஜிக்கு மேல் காபத்துல்லாவுக்கு போய் அங்கே காலத்தை கழிப்பதை விடவும். அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பு பெரியாரே, என்ன செய்யலாம் என்றால் அந்த பணத்தை மல்ல வலைகளில் மட்டும் இருக்கக்கூடிய சதகாக்கள், தர்மங்கள், தான தர்மங்கள் செய்வதில் அந்த பணத்தை செலவழிப்பது மிக சால சிறந்தது என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் ஒரு முறையை உருவாக்கிக் கொள்வோம். 5 வருஷத்துக்கு ஒரு ஹஜ்ஜு செய்வோம். ஹதீஸ்களில் அதற்கு ஆதாரங்களும் இருக்கிறது. ஹஜ்ஜுடைய கடமையை ஒருமுறை கடமை, சுண்ணத்தான ஹஜ்ஜுகள் வருடா வந்தம் அல்ல, 5 வருடத்துக்கு ஒருக்கா நாங்கள் எங்களுடைய ஆரோக்கியமான நிலையும் தேக ஆரோக்கியம் இருக்கும் என்றிருந்தால் அதை 5 வருஷத்துக்கு ஒருமுறை அல்லாஹுடைய வீட்டுக்கு போய், கவ ஆலயத்துக்கு போய் ஒரு கவ ஆலயத்தை சபாபு செய்து விட்டு வைத்து அந்த வீட்டை சுத்தி விட்டு சபா வருவாரில் செங்கோட்டம் ஓடிவிட்டு முடியுமாக இருந்தால் கட்டாயமாக நாடு திரும்புவோம். இது ஒரு 5 வருடத்துக்கு ஒரு முறையாக இந்த பழக்கத்தை உருவாக்கிக் கொள்வோம். அல்லாஹ் அதற்குரிய சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கு சீமாக்குவாரா? எனவே ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுங்கள். யாரும் தன்னுடைய புத்தியை போட்டு பயன்படுத்தி யோசித்து ஏனினை செய்ய வேண்டும் என்று கேட்டால் உங்களுக்குரிய பதில் சுரத்துல் பக்கரா மிக தெளிவாக சொல்லுகிறது. அவர்கள் கேட்டார்கள், நீங்களை பரிகாசம் செய்கிறீர்களா? இல்ல நாங்கள் பரிகாசம் செய்ய இல்ல, உங்களை போன்ற மனிதர்களை நாங்கள் அல்லாஹ்விடத்தில் காரணமாக தெரிவிக்கொள்கின்றோம், பாதுகாப்பு தெரிவிக்கொள்கின்றோம். அல்லாஹ் அவனுடைய கட்டளைகளை அவன் சொன்ன முறை பிரகாரம் செய்து முடிக்க அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு துணை புரிவானாக. அன்பான சகோதரர்களை பெரியார்களே, இப்பொழுது அடுத்த வாரம் முதல் அட்வான்ஸ் லெவல் உயர்தர பரீட்சை ஆரம்பமாகிறது. எத்தனையோ ஆயிரக்கணக்கான முஸ்லீம் மாணவ மாணவிகள் அந்த பரீட்சை எழுதுவதற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய குழந்தைகள், எங்களுடைய சகோதர சகோதரிகள், எங்களுடைய நண்பர்கள் எத்தனையோ பேர் பரீட்சைக்காக வேண்டி ஆயத்தமாகிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் ஒவ்வொருத்தரும் மகன் பரீட்சைக்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார்கள், துவா செய்யுங்கள். மகள் பரீட்சைக்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார்கள், துவா செய்யுங்கள் என்று சொல்லி மாணவர்கள் நாங்க பரீட்சைக்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறோம், நாங்க வெற்றி பெற துவா செய்யுங்க என்று சொல்லி ஒருவரை ஒருவர் துஆவுக்காக வேண்டியும் ஒருவரை ஒருவர் அல்லாஹ் பக்கமாக முகத்தை திருப்பி அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் என்று சொல்லியும் சொல்லக்கூடிய ஒரு காட்சியை ஒரு 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 சந்தர்ப்பத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரத்தை, நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறோம். யார் யாரெல்லாம் இந்த முறை இந்த எக்ஸாம் இந்த பரீட்சையில் தோற்று இருக்கிறார்களோ அவர்கள் அனைவர்களுக்கும் ஒரு ஆரோக்கியமான நல்ல ஒரு பரீட்சையாக இந்த பரீட்சை அமைய வேண்டும். இந்த பரீட்சையில் அவர்கள் சித்தறிய வேண்டும். சமூகத்துக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் அவர்களுக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாக அவர்களை அம்மா ஆக்க வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தித்துக் கொண்டதுடன் அன்புக்குரிய சகோதரத்தை நாங்கள் யோசிக்க வேண்டும், எதற்காக வேண்டி படிக்கிறோம்? இஸ்லாம் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது, கல்வியை பற்றி இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கிறது, படிக்க வேண்டும், உங்களோட தலையை நீங்க பாதிக்க மாட்டீர்களா? சொல்லப்பட்ட புத்திமதிகளில் புத்தியுடையவர்களுக்கு அகப்பார்வையுடையவர்களுக்கு அழகான அடிப்படைகள் இருக்கிறது என்று சொல்லி எல்லாம் குரான் பேசுகிறது. கல்வியை பற்றி குரான் மிகவும் ஆழமாக கழித்திருக்கிறது. கல்வியை பற்றி குரான் ஆழமாக கழித்திருக்கிறது. ஒரு நாயுடைய திறமையை பற்றி குரான் பேசுகிறது. ஒரு நாயுடைய திறமை, ஒரு நாய் நஜீசான நாய், அந்த நாயை நீங்க ட்ரெயின் பண்றீங்க எதுக்கு தெரியுமா? ஹண்டிங் செய்வதற்கு, வேட்டையாடுவதற்கு. அந்த நாய் உயர்தரமான நாய். அந்த நாய் எடுத்துக்கொண்டு வந்து தரக்கூடிய மிருகம் அது உங்களுக்கு ஹலால் கண்டிஷனோடே பயிற்சிக்கப்பட்ட நாய், ட்ரெயினிங் கொடுக்கப்பட்ட நாய். ஒரு நாயினுடைய ஸ்கில்ஸ் நீங்க பயன்படுத்துறீங்க. இது இஸ்லாம் உங்களுக்கு ஆகமாக இருக்கிறது. உங்களோட வீட்டுல ஒரு காவல்காரர் வைக்கிறதுக்கு உங்களுக்கு வசதி இல்லை, ஒரு நாயை ட்ரெயின் பண்ணி வைக்கிறீங்க. கண்டிஷன் வைக்கலாம் வீட்டு பாதுகாப்பதற்கு, வீட்டை பாதுகாப்பதற்கு. இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது. அன்புக்குரிய சகோதரர்களே, பயிற்சிக்கப்படாத நாயை விடவும் ட்ரெயின் பண்ணப்பட்ட நாயை பத்தி அல்லாஹ் வாழ்ந்து பேசியிருக்கிறாங்க. கல்வியை கொண்டு, அறிவை கொண்டு ஒரு ஒரு சமூக தலைவி வந்து வாழ முடியும். அதனால தான் குர்ஆன் ஆரம்பிக்கிறது படைத்தவருடைய திருநாமத்தை சொல்லி ஆரம்பியுங்கள், படியுங்கள், ஓதுங்கள், வாசியுங்கள், வாழ்க்கையில் அறிவை கூட்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி எல்லாம் குர்ஆன் மிக ஆழமாக கலைத்திருக்கிறது. இந்த நேரத்தில் நாங்கள் யோசிக்க வேண்டும், எதற்காக வேண்டி படிக்க வேண்டும். எங்களுடைய வகுப்பறைகளில், எங்களுடைய இன்ஸ்டிடியூஷன்ல, எங்களுடைய கலாசாலையில, எங்களுடைய பல்கலைக்கழகத்துல ஒரு முஸ்லிமும் உட்கார்ந்திருக்கிறார், ஒரு நன்முஸ்லிமும் உட்கார்ந்திருக்கிறார் படிப்பதற்காக வேண்டும். நான் கேட்கிறேன், இந்த ரெண்டு பேருடைய படிப்புல உள்ள வித்தியாசம் என்ன? முஸ்லிம் என்றால் வித்தியாசமானவர், பள்ளியுள்ளது மட்டும் வித்தியாசம் அல்ல, ரமலான்ல மட்டும் வித்தியாசம் அல்ல, அந்த கிளாஸ் ரூம்லயும் வித்தியாசமானவர். எதுல வித்தியாசம்? இந்த தாடியை கொண்டு, இந்த தொப்பியை கொண்டு, இந்த உடுப்பை கொண்டு அல்ல, இந்த வித்தியாசம் இதெல்லாம் வித்தியாசம். ஏன் படிக்கிறீர்கள்? அவர் ஏன் படிக்கிறார், நான் ஏன் படிக்கிறேன்? அவருடைய நோக்கம் என்ன, என்னுடைய நோக்கம் என்ன? அன்புக்குரிய சகோதரத்தை இந்த விடயத்தை கவனத்தில் எடுக்கோ. இந்த குரான் இருக்கிறது, ஒரு யூதன் குரான கையெழுத்து படிக்கிறான், ஒரு முஸ்லிம் குரான கையெழுத்து படிக்கிறான். இந்த ரெண்டு பேருடைய படிப்புக்கு இடையில் உள்ள வித்தியாசம் என்ன? நீங்க நன்முஸ்லிம்ஸ் போய் கேட்டா இஸ்லாத்தை பத்தி எங்களை விட நல்லா அவங்களுக்கு தெரியும். இந்த நாட்டில் எத்தனையோ நன்முஸ்லிம் இஸ்லாத்தை பத்தி நல்லா படித்திருக்கிறாங்க. இஸ்லாம் குர்ஆன்ல உள்ள லா அவங்களுக்கு மிகவும் அழகாக தெரியும். அதை பத்தி அவங்க புத்தகம் எழுதியிருக்கிறாங்க, எங்களை விடவும் ஆழமாக எழுதியிருக்கிறாங்க. நான் கேட்கிறேன், அவரும் படித்திருக்கிறார், நானும் படித்திருக்கிறேன், என்ன வித்தியாசம்? அன்புக்குரிய சகோதரே, இந்த விடயத்தை கவனத்தில் எடுங்கோ. ப்ரொஃபஷனல் படித்தவர்கள் இந்த விடயத்தை கவனத்தில் எடுங்கோ. நாங்கள் படித்து விட்டோம், பட்டதாரிகள், நாங்கள் எம்ஏ முடித்திருக்கிறோம், நாங்கள் பிஎஸ்சி செஞ்சிருக்கிறோம், நாங்கள் பிஏ முடித்திருக்கிறோம், எங்களை கண்ணன் குவாலிஃபிகேஷன் இருக்கிறது, எங்களை பேருக்கு பின்னால போட்டதுக்கு பின்னால் குவாலிஃபிகேஷன் இருக்கிறது. பட் எங்களை ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? நாங்கள் என்ன செய்யணும்? இந்த நாட்டில் செல்வந்தர்கள் அல்ஹம்துலில்லா அவர்களுடைய பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறாங்க. செல்வந்தர்கள் அவங்கள பணத்தை வாரி வணங்குறாங்க. எந்த விடயத்தை எடுத்தாலும் செல்வந்தர்களை நாங்க டச் பண்றோம். பள்ளி கட்டோடவா, மதுவாக்கலா, ஸ்கூல்ஸா, எஜுகேஷனா, ஓபன்ஸா, விடோஸா, எதுக்கு வேணும் பணம்? வெள்ளம் வந்துச்சு, அந்த ரமலானுக்கு முன்னால தலைவர்கள் செல்வந்தர்கள் ஜகாத் அல்ல, அந்த பணத்தை கொண்டிட்டு கொட்டினாங்க. எல்லாரும் அல்ஹம்துலில்லா அனைவருக்கும் அல்லாஹ் உதவி செய்வானாங்க. என்ன நாங்க செய்ய வேண்டும்? உணவு கொடுக்க வேண்டுமா, வீடு கொடுக்க வேண்டுமா, பலவாரம் கொடுக்க வேண்டுமா, எஜுகேஷனுக்கு உதவி செய்ய வேண்டுமா? செல்வந்தர்கள் அந்த பணத்தை செலவழித்தார்கள் அல்ஹம்துலில்லா. இதே போல இந்த நாட்டில் இரண்டாவது வருஷம் இருக்கிறது உலமாக்கள். உலமாக்களுடைய பங்களிப்பையும் யாருக்கும் குறை சொல்ல முடியாது. இதே சந்தர்ப்பத்தில் இலங்கையில 2000க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்கள்ல இமாம்கள் உலமாக்கள் அவர்களுடைய கடமையை செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க எங்கே கேள்விப்பட மாட்டீங்க. இன்றைக்கு அகலத்து வரையில் அதுதான் ஜும்மா கன்சல் என்று சொல்லி இதுவரையிலும் கேள்விப்படவில்லை. ஒரு ஜனாதா வீட்டையும் லீட் பண்றவரு ஒரு ஆரிவாகத்தான் இருப்பாரு. ஒரு நிக்காவுடைய வீட்டையும் லீட் பண்றவரு ஒரு ஆரிவாகத்தான் இருப்பாரு. ஆரிவர்களுடைய பங்களிப்பு 250 மேற்பட்ட மதரசாக்கள் இருக்கிறது. அந்த மதரசாக்களை நடாத்திக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக உலமாக்களுடைய பங்களிப்பு இந்த நாட்டில வரவேற்கத்தக்க அளவுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இப்ப 3வது வகுப்பு வகுப்பாக இருக்கிறார்கள் படித்தவர்கள், இன்டலக்சுவல்ஸ், பட்டதாரிகள், பல்கலைக்கழகத்தில் போய் படித்து வெளியே வந்தவர்கள். நான் கேட்கிறேன், உங்களுடைய பங்களிப்பு என்ன? நீங்க சமூகத்துக்கு என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய ஸ்கில் இந்த சமூகத்துக்கு எவ்வளவு தேவைப்படுகிறது? இது குறை சொல்ற நோக்கத்தில் சொல்லல, ஒரு எவையான நாங்க என்ன செய்ய வேண்டும்? ஒரு டாக்டர், ஒரு வைத்தியருடைய பங்களிப்பு என்ன? சமூகத்துக்கு உளமாக்க இருந்திருக்கிறார்கள். அவர் நோயாளிக்கு மருந்து கொடுப்பது மட்டுமல்ல, நோயாளிக்கு மருந்து கொடுப்பது மட்டுமல்ல, நோய் இல்லாத ஒரு சமூகத்தை வாழ வைக்க வேண்டும், நோய் இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும். ஒரு வைத்தியர், ஒரு டாக்டருடைய பணி இது. நோய் வந்ததற்கு பிறகு வைத்தியம் செய்வது மட்டுமல்ல. எனவே அன்புக்குரிய சகோதரரே, மாணவ செல்வங்களுக்கு மிக அன்பாக சொல்கிறேன், படிப்பது எதற்காக வேண்டும்? ஏன் படிக்கிறோம்? 3 வித்தியாசத்தை சொல்கிறேன். 1, மாற்று மதத்தை சார்ந்த சகோதரர்கள் எதை படித்தாலும் ஏன் படிப்பாங்க தெரியுமா? இன்ஃபர்மேஷனுக்காக படிப்பார்கள். இன்ஃபர்மேஷன், ஒரு நாலேஜ் கூட்டிக் கொள்ள வேண்டும், எனக்கு தெரியும், நான் படித்திருக்கிறேன் என்பதற்காக படிப்பார்கள். ஒரு முஸ்லிம் படிக்கிறது எனக்கு தெரியும் என்று சொல்வதற்காக வேண்டிய அல்ல, அவர் படிப்பாரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக வேண்டி, தன்னை தான் மாற்றிக் கொள்வதற்காக வேண்டி. எப்ப ஏந்த அறிவு கூடுமோ அன்னைக்கு ஏந்த வாழ்க்கையில் மாற்றங்கள் வர வேண்டும். உங்களுக்கு தெரியும் பொய் பேசுவது கூடாது, எனக்கு தெரியும் பொய் பேசுவது கூடாது என்று சொல்லி ஏந்த நாலேஜ் எனக்கு இருக்குது. குர்ஆன் எத்தனை இடத்துல வந்திருக்குது பொய்யை பத்தி? குர்ஆன்ல பொய்யை பத்தி அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? புகாரி ஷரீஃப்ல என்ன ஹதீஸ் இருக்குது? நான் கியாமத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில சொன்ன 3 பொய்யை பத்தி வருத்தப்படுவாங்க. இதெல்லாம் எனக்கு தெரியும், ஆனா தெரிஞ்சு கொண்டு படித்துக் கொண்டு அறிந்து கொண்டு ஒத்தர் பொய்யே பேசுறாரு, ஒத்தர் பொய்யே சொல்றாரு, அந்த வாழ்க்கையை ஓட்டாரு பொய்யில. அன்புக்குரிய சகோதரர்களே, அவர் படித்த அறிவு அவருக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாகத்தான் இருக்குமே இல்லாம, அவருடைய அறிவை கொண்டு அவருடைய வாழ்க்கையில எந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனும் வர இல்லை. இஸ்லாம் சொல்லுது, எனக்கு தெரியும் என்று சொல்றதுக்காக வேண்டி அல்ல, வேண்டும் எந்த வாழ்க்கையில போய் இன்றைக்கு ஹராமா இருக்கு, பிறகு போய் நான் பேச மாட்டேன். வட்டி ஹராமா? எஸ், இதுக்கு பிறகு வட்டி இல்லை. அது எந்த வட்டியாக இருந்தாலும் சரி, நான் வட்டி கட்ட மாட்டேன், நான் வட்டி கட்ட மாட்டேன். கடன் பெற்ற கூடாதா? நான் கடனாளியாக உருவாக கூடாது. ஏந்த எலக்ட்ரிசிட்டி பில்லும் டியூ டேட்டுக்கு முன்பு நான் கட்டியாச்சு, ஏன் கடனாளியாக உருவாக கூடாது? எனக்கு தெரியவது ஏந்த அறிவு என்னை மாற்ற வேண்டும், ஏந்த அறிவு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு புரட்சி ஏற்படுத்த வேண்டும். எனக்கு தெரியும் என்று சொல்லுவது மட்டுமல்ல, எத்தனையோ பேருக்கு தெரியும். மாணவர்களுக்கு சொல்லுகிறேன், ஹராமான உறவுகள், ஹராமான ரிலேஷன்ஷிப் வச்சுக் கொண்டிருக்கிற ஒரு ஒரு கேர்ளோட, ஒரு போயோட ஹராமான உறவு நல்ல இடத்தையும் ஹராம் என்பதாக, நல்ல இடத்தையும் ஹராம். நாங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தால் அந்த இடத்துல 3வது மனிதராக, 3வது நபராக இருப்பது சேர்த்தால் அந்த ஹதீஸையும் பாடமாக்கி இருக்கிறோம், அந்த ஹதீஸையும் சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் இருக்கிறோம் என்றிருந்தால் எனக்கு தெரியும் என்பதின் காரணமாக எனக்கு என்ன லாபம்? எஜுகேஷன் வந்துட்டு not for the information. எஜுகேஷன் வந்துட்டு எனக்கு தெரியும் என்று சொல்வதற்காக வேண்டிய இல்ல, கல்வியை கொண்டு, ஹதீஸை கொண்டு, குர்ஆனை கொண்டு, படித்த பாடங்களை கொண்டு நான் மாற வேண்டும். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானா? 2வது, ஒரு மாட்டு மதத்தை சார்ந்த சகோதரர் ஏன் தெரியுமா படிப்பாரு? அவர் படிக்கிறது சமையலுக்காக வேண்டிய, இந்த படிப்பை வச்சு நான் வாழ வேண்டும். என்னோட பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பி சொல்லி, நன்றாக படித்தால் உனக்கு ஜோப் செய்யலாம், நீ படிக்க இல்லைன்னா வாழ்க்கை நாசமாகிடும், படி 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 சம்பாதிக்கலாம். இல்லை, ஒரு முஸ்லீமுடைய வாயானது வரக்கூடாது. கல்வி என்பது படிக்கிறது சமயங்களுக்காக வேண்டி அல்ல, படிக்கிறது சேவைக்காக வேண்டி, சமூகத்தில் சேவை செய்ய வேண்டும். சம்பளம் அல்ல, சமயங்கள் அல்ல. அன்பு அன்பானவர்களே, மிக அன்பாக சொல்லுகிறேன், படித்தது சமயங்களுக்கு அல்ல, படித்திருக்கிறோம் சேவிஸ் ஓரியன்டட். சமூகத்தில் இந்த மனப்பாங்கு வர வேண்டும். நாங்கள் படித்திருக்கிறோம், எங்களுக்கு எவ்வளவு டாச் பண்ணிடும், we are professionals, professional fee கொடுத்திருக்கோம், இல்ல அது எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் சேவை செய்ய வந்திருக்கிறோம். அன்பானவர்களே, கல்வியினுடைய நோக்கம் இதுதான், கல்வியினுடைய நோக்கம் இதுதான். படித்தவர்கள் சமூகத்தில் சேவை செய்ய வேண்டும், சமூகத்தில் தொண்டர்களாக மாற வேண்டும். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒரு மெடிக்கல் ஃபீல்ட் ஒரு நபி, மெடிக்கல் ஃபீல்ட்ல அவர் அல்லாஹ் அவரை பத்தி குர்ஆன்ல நிச்சயம் பேசியிருக்கிறார். அவருடைய மெடிசின் எப்படிப்பட்ட மெடிசின், ஆனா அவங்க யார்கிட்டயும் டாச் பண்ண இல்ல. ஜுல்கர்னைன் இஸ்கந்தர் அலைஹி ஸலாத்து வஸலாம் ஒரு ஊருக்கு போனாங்க. அவங்க ஒரு இன்ஜினியர், ஒரு இன்ஜினியர் அந்த ஊருக்கு போனா அந்த ஊர் மக்கள் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, எதை பத்தி? அந்த ஊருடைய யஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தை பத்தி. அப்ப ஹஜ்ரத் இன்ஜினியரிங் பார்க்க போட்டு நான் அதை செஞ்சு முடிக்கிறேன் என்று அவங்க முன்னுக்கு வந்தாங்க. அந்த ஊர்ல இருந்த ஒரு பேசிக் ப்ராப்ளம் தான் இந்த ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு பயனோட போட்டாங்க. அந்த பயவோட போட்டதுக்கு பிறகு அந்த ஊர் மக்கள் கொண்டு போய் கொடுத்தாங்க, நாங்க கூலி இதுக்குரிய ப்ரொஃபஷனல் ஃபீ என்ன, அவங்க ப்ரொஃபஷனல் ஃபீ என்ன, என்ன தெரியுமா சொன்னாங்க, குர்ஆன படிங்கோ, குர்ஆன விளங்குங்கோ, குர்ஆன் சொல்லுது, இது என்னுடைய அல்லாஹ் எனக்கு தந்த ஒரு அருள், இதை வைத்து நீங்க தரக்கூடிய சம்பளத்தை வாங்க நான் விரும்பவில்லை. Education not for the survival. Education for the service. இந்த மனோநிலையை உருவாக்குங்கோ, இந்த மென்டாலிட்டியை உருவாக்குங்கோ. நாங்க வட்டி இல்லாத பேங்க்ல வேலை செய்யணும் என்றிருந்தா வட்டி உள்ள பேங்க்ல தார சம்பளத்துக்கு இங்க வந்து வேலை செஞ்சா வேலை இல்லை. எனக்கு வார வட்டி ஆறாம் வட்டியை இல்லாமக்கோணுமா, அதுக்கு நாங்க வாரோம், எங்களுக்கு தேவை இல்லை சம்பளம், இந்த வட்டியை ஒழிக்கிறதுக்கு நாங்க வேலை செய்வோம். இல்ல எனக்கு கன்வென்ஷனல் பேங்க்ல இந்த போஸ்டுக்கு இவ்வளவு கொடுத்தாங்க, அதே அமௌண்ட் எனக்கு இங்க கிடைச்சா இங்க வருவேன்டா, இது இஸ்லாமிக் பேங்க் அல்ல, இது இஸ்லாமிக் பேங்க் அல்ல. இது மிக உறுதியோட சொல்லுகிறேன், படிப்பு கல்வி அறிவு not for the survival, இது சர்வீஸ், இது சர்வீஸ். நாங்க சமூகத்துல சேவை செய்யணும். இதுக்கு பயிற்சி எக்ஸாம் எழுதுங்கோ. மூணாவது வித்தியாசம் என்ன தெரியுமா, ஏன் படிக்க வேண்டும்? அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்க வாழ்ற உலகத்துல எல்லாருக்கும் தெரியும் ரைட்ஸ் பத்தி தெரியும், ரைட்ஸ், வாட் இஸ் மை ரைட்ஸ், எல்லாரும் பேசுறது ரைட்ஸ் பத்தி தான். ஆனா யாருக்குமே தெரியாது வாட் இஸ் மை ஆப்ளிகேஷன்ஸ், நான் என்ன செய்யணும். படித்தவர்கள் படிக்கோட எதுக்கு தெரியுமா, அது உலமாக்களாக இருந்தாலும் சரி, அது பொதுமக்களாக இருந்தாலும் சரி, எதுக்கு படிக்கணும், நான் என்ன செய்யணும் என்றத படிப்போம். வாட் இஸ் மை ஆப்ளிகேஷன்ஸ், நான் என்ன செய்யணும், என்ன பொறுப்பு என்ன, என்ன கடமை என்ன. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாஹ் சொல்றாங்க, ஒட்டகத்துடைய கடல் ஒட்டகத்துடைய குடலை கொண்டு மேல போட்டாங்க. அவங்க அந்த நேரத்தில் யோசித்தாங்க, ஏன் ரைட்ஸ் என்னன்னு யோசிக்க இல்ல, ஏன் கடமை என்னன்னு தான் யோசித்தாங்க. ஏன் கடமை என்ன, ஏன் டியூட்டி என்ன. இந்த உலகத்தில் எல்லாரும் ப்ரொடெக்ட் இருக்கு, ரைட்ஸுக்கு ப்ரொடெக்ட், அறுத்தால் பிறப்பாடி, அதுக்கு ரோ, அதுக்கு எல்லாரும் வெளியிறங்கி நாங்க எங்கட ரைட்ஸுக்கு போராடுவோம். இஸ்லாம் ரைட்ஸ பத்தி சொல்ல இல்ல, இஸ்லாம் கடமையை பத்தி சொல்லுது, இஸ்லாம் அப்ளிகேஷன் பத்தி சொல்லுது. நான் என்ன செய்யணும், என்ன பொறுப்பு என்ன,
இந்த நாட்டு தலைவனுக்கும் இஸ்லாம் சொல்லுகிறது ஓட பொறுப்பெண்ணா, இந்த நாட்டினுடைய நிர்வாகத்துக்கு சொல்லுது ஓட பொறுப்பெண்ணா, இந்த நாட்டை உலகத்திற்கு சொல்லுகிறது ஓட பொறுப்பெண்ணா, உங்களோட ரைட்ஸ் அல்ல. ஏன் தெரியுமா காரணம், எங்களோட ரைட்ஸ நாளைய கியாமத்தில் எங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கணும். ஆனா நாளைய கியாமத்தில் பேசும் அப்ளிகேஷன் செய்ய முடியாது. எங்களோட ரைட்ஸ் அல்ல, எங்களோட டியூட்டி. அன்பானவர்களே, எக்ஸாமுக்கு சிட் பண்ண இருக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த மென்டாலிட்டியை உருவாக்கிட்டுங்கோ, நான் படிச்சு இந்த அறிவை கொண்டு இந்த வாழ்க்கையில மாற்றம் வர வேண்டும், இந்த வாழ்க்கையில டிரான்ஸ்ஃபர்மேஷன் வர வேண்டும். இந்த அறிவு சமைவதற்கல்ல, இந்த அறிவு சேவிஸுக்காக வேண்டி, இந்த அறிவு எதுக்காக வேண்டி, ஒப்ளிகேஷன்ஸுக்காக வேண்டி, ரைட்ஸை கிளைம் பண்றதுக்கல்ல. இந்த ரைட்ஸை நான் எனக்கும் உங்களுக்கும் நல்லதை சொல்லித் தருவானாக, நல்லதை கட்டித் தருவானாக, நல்லவர்களாக வாழ வைப்பானாக, குழந்தைகளை கொண்டு கண்குறிச்சி நசீபாக்குவானா, நம் அனைவருடைய ஈருலக வாழ்க்கையை தயாராக்கி வைப்பானாக. யார் யாருக்கெல்லாம் இதுவரை அச்சுடைய பாக்கியம் கிடைக்கவில்லையோ அனைவருக்கும் அல்லாஹ் அச்சுடைய பாக்கியத்தை நசீபாக்குவானாக.